தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 16.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய சைவ சித்தாந்த ஞான முதற்குருவாகிய மெய்கண்ட தேவர் திருவடிகளை போற்றி பணிகின்றேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூலினூடாக சித்தாந்த அறிமுகம் செய்து வைத்த வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். தற்போது நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருவருட்பயன் என்கின்ற நூலை ஆக்கி தந்த உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளை நம் உச்சி மேல் வைத்து பணிகின்றோம். இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு வழிகாட்டுகிற நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார் திருவடிகளுக்கும் எங்கள் எல்லோருடைய வணக்கங்களையும் சமர்ப்பித்து இன்றைய வகுப்பினுள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். திருவருட்பயன் என்கின்ற நூல் தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவராகிய உமாவதி சிவாச்சாரியரால் இயற்றப்பட்டது. குரல்வன்பா வடிவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த நூலிலே 10 அதிகாரங்கள், 100 திருக்குறள்கள் என்று வள்ளுவப் பெருந்தகையினுடைய வழியிலேயே இந்த நூலை அவர் சமர்த்திருக்கிறார். அதிலே ஒரு குறளாக, நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்பு செய்யலோடு 101 குறளாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. திருவருணனுடைய தன்மையையும் அதனுடைய பயனுடைய விவரங்களையும் சொல்வதாக இருப்பதால் இதற்கு திருவருட்பயன் என்ற பெயர் கிடைக்கிறது. சைவ சித்தாந்த நூல்கள் 14 8 செய்தமையால் அந்த 8 சித்தாந்த அட்டகம் என்று பெயர் கொண்டு விளங்குகிற அந்த 8 செய்ததால் உமாவதி சிவாச்சாரியார் தனிப்பெருமை கொள்கிறார். அந்தனராக இருந்து பூஜை கிரியை முதலியவற்றில் ஈடுபட்டிருந்த அவர் தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரின் திருவருளால் யோகம் ஞானம் என்கின்ற நிலைக்கு உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துகிற தன்மையை பெற்றவராகிறார். பெற்றான் சாம்பான், முள்ளிச்செடி போன்ற தாழ்நிலையில் உள்ள ஜீவன்களுக்கும் முத்தி கொடுக்கிற அளவுக்கு அவருடைய ஆன்ம வலிமை இருக்கிறது என்கின்ற கதையை எல்லாம் படித்தோம். இதிலே நாம் இப்போது படிக்க தொடங்கி இருப்பது அல்லது படிக்க தொடங்கி முடிவு நோக்கி நகர்ந்திருப்பது 1வது அதிகாரம், 13 நிலை. இறைவனுடைய இயல்பை விளக்குவதாக இந்த அதிகாரத்துக்குள்ளே 10 குறள்களை அமைத்திருக்கிறார் நம்முடைய சிவாச்சாரியார் அவர்கள். முதல் குறளிலே அகரத்தோடு ஒப்பிட்டு இறைவனுடைய ஆற்றலை நமக்கு உணர்த்துகிறார். அகர உயிர்வோல் அறிவாகி எங்கும் நிகர் இல் இறை நிற்கு நிறைந்து என்ற குறளிலே ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இறைவன் செய்கின்ற உபகாரங்களை மற்ற அச்சரங்களோடு அகரம் பொருந்தி நின்று இயற்றுகிற அந்த தன்மையோடு நமக்கு உபமானப்படுத்தி விளக்கம் செய்கிறார். அதற்கு பிறகு 2வது குறளிலே இறைவனுடைய நிலையை நாம் பெறுவதற்கு துணை புரிகிறவள் சக்தி. பந்த நிலையிலே திரோதானமாகவும் பந்தம் அறுந்த நிலையிலே சிவசக்தியாகவும் நின்று நம்மை ஈர்த்து இறைவனிடம் சேர்ப்பிக்கிறவள். அந்த சக்தியோடு இரண்டரக் கலந்தவனாக வேதமற்றவனாக இறைவன் இருக்கிறான் என்கின்ற செய்தியை 2வது குறள் சொல்கிறது. இந்த அதிகாரத்திலே நாங்கள் படிக்கிற 10 குறள் செய்தியையும் வரி வரியாக தொகுத்தீர்களேயானால் இறை பற்றிய ஒரு முழு செய்தி நீங்கள் பெற்றதாக அமைந்துவிடும். இறைவனுடைய தன்மை, இறைவனுக்கும் சக்திக்குமான கலப்புள்ள தன்மை, சிவத்தினுடைய பெருமை என்று சொல்லி எல்லா பெரியவற்றையும் கடந்தவனாகவும் மிக நுண்மையானவற்றுள்ளும் நுண்மையானவனாகவும் பேரருடையவனாகவும் பெறுதற்கு அருமையுடையவனாகவும் இருக்கிறான் என்கின்றது மூன்றாவது குறள் சொல்லுகிற செய்தி. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்கின்ற மூன்றாவது குறள். அதற்கு பிறகு இறைவனுடைய பஞ்சகிருத்தியங்களை சொல்லுகிறார். தொகுத்து பார்த்தால் அந்த ஒழுங்கு அமைப்பு நமக்கு தெரியும். இறைவனுக்கும் இறைவன் உயிர்களுக்கு செய்கிற உபகாரம், சக்தி இறைவனோடு நம்மை சேர்ப்பதையும் சக்திக்கும் அவனுக்கும் பிரிவற்ற நிலையையும் சொல்லுகிறார். இறைவன் எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றுக்கும் உள்ளுமாக நிற்கிற நிலையை சொல்லுகிறார். அடுத்ததாக அவனுடைய பஞ்சகிருத்தியங்களை சொல்லுகிறார். ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். இந்த அழித்திலே வருகிற அந்த கொம்பளை ஒளினா போட்டால்தான் அது காத்து என்ற அர்த்தம் வரும். இந்த எழுத்துக்களிலே இருக்கக்கூடிய சங்கடங்களை சொல்லுகிறேன். அதை நீங்கள் அது எழுத்தை பார்த்து உச்சரிக்க பழகுங்கள். அழித்து எவையும் ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் என்று அவருடைய பஞ்சகிருத்தியங்களை சொல்லுகிறார் சைவ பெரியார். அந்த பஞ்சகிருத்தியங்களுடைய விவரங்களை எல்லாம் இந்த குறளை அடிப்படையாக வைத்து நமக்கு விளக்கம் செய்கிறார். தூள சூக்கும பஞ்சகிருத்தியங்கள் என்று பிரித்து தூள ச பஞ்சகிருத்தியத்தை நித்தியம் மகாபஞ்சம் பஞ்சகிருத்தியம் என்று இரண்டாக பிரித்து அதனுடைய விவரங்களை எல்லாம் அவர் நமக்கு விளங்கப்படுத்துகிறார். அடுத்ததாக இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்வதற்கு இறைவன் எடுக்கின்ற வடிவங்கள் பற்றி சொல்கிறார்கள். அருவும் உருவும் அறிஞர்க்கறிவாம் உருவும் உடையான் உடன் என்பது அடுத்த குறள். இறைவன் பஞ்சகிருத்தியங்களை செய்வதற்காக இறங்கி வருகிறான், இறங்கி வருகிறான். அப்படி வருகிற பொழுது அவன் முதல் அருவ நிலையிலேயும் தடத்தத்தை பொறுத்தளவிலே அருவ நிலையிலேயும் பிறகு அருவுருவ நிலையிலேயும் பிறகு உருவ நிலையிலுமாக நின்று தடத்த ரூபத்திலே நின்று நமக்கு துணை செய்கிறான். இறைவனுக்கு ரெண்டு வடிவ அமைப்பு உண்டு என்று சொன்னேன். ஒன்று சொரூபம், ஒன்று தடத்தம் என்று ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த சொற்கள் கொஞ்ச நாளிலே பயிற்சியாகிவிடும். அதனால் பயிற்சியாக வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்கிறேன். சொரூபம் என்பது நம் சிந்தைக்கு எட்டாத இறைவனுடைய நிலை. அதற்கு பெயரோ நாமமோ ஏதாவது நாம் சொல்ல தலைப்பட்டால் பொய் வளர்க்கிறோம் என்று ஆகிவிடும் என்றபடியால் அதற்கு அது நம் விளக்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையிலேயே இறைவன் தொடர்ந்து இருந்தால் ஆன்மாக்கள் பயனுறாது என்பதற்காக சக்தி அவனை நமக்கு துணை செய்யும் வகையாக கீழிறக்கி கொண்டு வருகிறாள். சக்தி கலப்பினாலே இறைவன் இந்த மூன்று வடிவங்களை கொள்கிறான். இதை தடத்த நிலை என்பார்கள், முதல் சொரூப நிலை என்பார்கள். தடத்த நிலையிலே இறைவனுக்கு மூன்று வடிவங்கள் அருவம், அரு உருவம், உருவம். மேலிருந்து கீழாக வருகிற பொழுது இந்த வடிவங்கள் வரும். அதை இந்த குறள் சொல்லுகிறது. அருவும் உருவும், அரு உருவம் இல்லையே என்றால் அந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்துக்கொள், அரு உரு அரு உரு என்று பிரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அருவும் உருவும் அரு உருவும். அப்படியானால் சொரூபத்தை ஏன் சொல்லவில்லை என்றால் அறிஞர்க்கறிவாம் உருவும் உடையான் உடன் என்று அதையும் சொல்லி இறைவனுடைய சுரூப தடத்த நிலைகளை நமக்கு விளக்கம் செய்கிறார். இனி ஆறாவது குறளிலே பல்லார் உயிர் உணரும் வான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. அதாவது பஞ்சகிருத்தியங்களை செய்ய சுரூபம் தடத்தம் என்கின்ற வடிவங்களை இறைவன் எடுக்கிறான் என்றவுடனே சாதாரணர்களுக்கு ஒரு ஐயப்பாடு வரும். நாம் வடிவம் எடுக்கிறோம் என்றால் நமக்கு யாரோ ஒருவர் இந்த வடிவத்தை தருகிறார்கள். அப்படியானால் இறைவன் வடிவம் கொள்கிறான் என்றால் இறைவனுக்கும் வடிவம் கொடுப்பதற்கு யாரோ ஒருவர் மேலே இருக்கிறார்களா என்ற கேள்வி எழும். அப்படி இறைவனுக்கு மேலே ஒருவரும் இல்லை. அவன் எடுக்கிற வடிவ அமைப்புகள் எல்லாம் அவன் தன் திருவருளாலே எடுக்கின்ற வடிவ அமைப்புகளே தவிர நமக்கு இறைவன் தந்தது போன்ற மாயை வடிவங்கள் அல்ல என்பதை விளங்கப்படுத்துகிறார். வல்லார் உயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. அவனுக்கு மேலே ஒருவர் இல்லை என்கின்ற செய்தி பதிவாக்கப்படுகிறது. ஏழாவது குறளிலே ஆனாய் அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடார் காணாத மண். இப்பேற்பட்ட இறைவன் இதுவரை நாங்கள் போற்றி அவனுடைய பெருமையை விளங்கி கொண்ட அந்த முதற் குறள்களிலே விளங்கி கொண்ட அந்த இறைவன் தேவர்களுக்கு அரியவனாகவும் பூமியிலே வாழுகிற அன்பர்களுக்கு எளியவனாகவும் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லி வழிபாட்டுக்கான நம்பிக்கையை தருகிறார். அதற்கு அடுத்ததாக நாங்கள் நேற்று படித்த குரல் வருகிறது. 8வது குரல் சிவத்தின் வியாபகம் என்று அதை சொல்லுகிறார். இந்த இறைவன் இந்த உயிர்களோடு எல்லாவற்றோடும் கலந்தும் நிற்கிறான், கடந்தும் நிற்கிறான் என்கிற செய்திதான் இந்த குரலிலே பதிவாகிற செய்தி. கலந்து நிற்பதற்கும் கடந்து நிற்பதற்குமான உதாரணமாக நீரிலே ஏறுகிற சூட்டை அவர் அதற்கு உதாரணமாக சொல்லுகிறார். எங்கும் இவையும் எரியூறு நீர்போல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. இது ஒவ்வொரு சொல்லுக்கும் சைவப்பெரியார் தனித்தனி விளக்கங்கள் தருவதை நாங்கள் நேற்று பார்த்தோம். எங்கும் என்றால் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாவற்றிலும் என்று அர்த்தம். எவையும் என்றால் எல்லா உயிர்களிலும் என்று அர்த்தம். இவற்றிலே இறைவன் எப்படி கலந்திருக்கிறான் என்றால் தண்ணீரிலே சூடு கலந்தது போல கலந்திருக்கிறான் என்று அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். நேற்று அதிலே ஒரு ஐயப்பாடு வந்தது. தண்ணீரிலே சூடு கலந்தது நேற்று கேள்வி கேட்ட ஒரு அன்பர் அதை கேட்டிருந்தார். அது சைவப்பெரியாருக்கும் நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவருடைய உரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேதங்களை எடுத்து காட்டினார். ஸ்ரீராம் அவர்கள் பழைய உரையிலேயும் அந்த விளக்கம் இருப்பதை நமக்கு நினைவூட்டினார். அதிலே ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்கத்தான் செய்கிறது. இந்த குரலுக்கு எப்படி விளக்கம் செய்ய வேண்டும், எங்கும் எவையும் என்பது அது விளங்கி கொண்டோம். எரியூறு நீர் போல், அதாவது நெருப்பு, எரி என்றால் சூடு, சூடு சேர்ந்த நீர் என்று அதற்கு அர்த்தம். அல்லது நீரில் சேர்ந்த சூடு என்று எடுப்பதா என்பதும் நாம் ரெண்டையும் இந்த பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீரில் சேர்ந்த சூடு போல என்பது ஒன்று, அதுதான் கூட பொருத்தம் கூடுதலான ஒரு உரை போல நமக்கு தெரிகிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால் இங்கே இறைவனை நீராக கொள்வதா உயிர்களை நீராக கொள்வதா அல்லது இறைவனை சூடாக கொள்வதா, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலை என்ன, நீரை இறைவனுக்கு உவமையாக்குவதா அல்லது சூட்டை இறைவனுக்கு உவமையாக்குவதா என்பதிலேதான் சிறிய ஒரு குழப்பம் வருகிறது. சூட்டை இறைவனுக்கு உவமையாக்குவதுதான் பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நீரிலே பரவி நிற்பது சூடு, சூட்டிலே பரவி நிற்பது அல்ல நீர். நமக்கு இறைவன் பிரபஞ்சங்களிலும் உயிர்களிலும் பரவி நிற்கிறான் என்று சொல்லுகிற பொழுது நீரிலே பரவி நிற்கின்ற அந்த சூட்டுக்கு இறைவனை உவமையாக்குவதுதான் அதிகமான பொருத்தமாக இருக்கிறது. அதுபோல சூடு தனித்தும் நிற்கும் என்று நாங்கள் காண்கிறோம். பஞ்சபூத வரிசையிலே ஒன்றுக்குள் ஒன்று அடங்குகிற முறைமை பற்றி நாங்கள் முன்னே படித்திருக்கிறோம். ஆகாயம் முதல் பூதம், அதை அடுத்து வருகிற காற்றிலே ஆகாய பூதத்தினுடைய கலப்பு இருக்கிறது. அதே நேரத்திலே ஆகாயம் தனித்தும் இருக்கிறது. அதுபோல காற்றுக்கு பிறகு வருகிறதாகிய நீ நெருப்பிலே காற்றினுடைய தன்மை கலந்திருக்கிறது. அதே நேரத்திலே காற்று தனித்தும் இருக்கிறது. அதுபோல நீரென்று வருகிற பொழுது நீருக்குள்ளே நெருப்பின் தன்மை கலந்திருக்கிறது. இதுவே நமக்கு ஒரு புதுமையான செய்தி. நீருக்குள்ளே நெருப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்பதற்கு நாங்கள் முன்பும் படித்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட நீருக்கான வெப்பநிலை சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு வெப்பநிலை நீருக்கு சொல்லுகிறார்கள். ஆகவே நீருக்குள்ளே நெருப்பு கலந்திருக்கிறது என்பது ஒன்று. என்னுடைய ஆசிரியர் சொல்வார், நாம் நெருப்பை மூட்டி அதை அந்த நீரை சூடேற்ற நீருக்குள்ளே சூடேறுகிறது என்றால் சூட்டினுடைய தன்மை உள்ளே இருந்தால்தான் சூடேற முடியும். அப்படி இல்லாத ஒன்றிலே சூடு ஏறாது. ஆகவே நீருக்குள்ளே நெருப்பின் தன்மை கலந்திருக்கிறது. அதே நேரத்திலே நெருப்பு தனித்தும் நிற்கிறது. இது நிலத்துக்கும் வந்தால் இதேதான் செய்தி. அப்போ நமக்கு என்ன, நாம் சொல்ல வந்த செய்தி, இந்த குரலினோடு சுவாமிகள் சொல்ல வந்திருக்கிற செய்தி என்னவென்றால் இறைவன் எல்லா உயிரோடும் கலந்தும் நிற்கிறான், அதே நேரத்திலே தனித்தும் நிற்கிறான் என்று சொல்லுகிற பொழுது இந்த குரலிலே வருகிற எரியுறு நீர் என்பதிலே அந்த எரி என்று சொல்லுகிற சூட்டை இறைவனுக்கு உவமையாக்குவதுதான் பொருத்தங்களுக்குள்ளே சிறந்த பொருத்தமாக கருதப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த குரலுக்கு நம் ஆனந்தராஜன் ஐயா செய்த உரையை நாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. சைவப்பெரியார் அதை மாற்றித்தான் சொல்கிறார். அதனுடைய விளக்கம் இன்னும் எனக்கு சரியாக புரியவில்லை. ஆனால் இந்த உவமை பொருத்தத்தை பொறுத்தளவிலே சொல்லப்படுகிற சூடுதான் இறைவனுக்கான உவமையாகக்கூடிய மிக பொருத்தமானது என்று தோன்றுகிறது என்பதை மட்டும் சொல்லி இன்றைக்கு அடுத்த குரலுக்குள்ளே நாம் நுழைகிறோம்.
காப்புச் செய்யுள் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். குறள் 10 திருவருட்பயன் குறள் 10 முதல் அதிகாரம். அவ்வழியில் ஆன்மாவை செலுத்துதல். குறள் உண்ணும் உளது ஐயம் இலது உணர்வாய் ஓவாது மன்னுபவம் தீர்க்கும் மருந்து. கொண்டு கூட்டும் முறை உணர்வாய் மன்னுபவம் தீர்க்கும் மருந்து ஓவாது உண்ணும் உளது ஐயம் இலது. பதவுரை உணர்வாய் ஞானமாய் நின்று மன்னுபவம் அனாதியான பிறவிக்கு காரணமாகிய ஆணவம் என்னும் வியாதியை தீர்க்கும் மருந்து, அதாவது திருவருள் என்னும் மருந்தை ஊட்டி தீர்க்கும் வைத்தியநாதராகிய சிவபெருமானை, ஓவாது உண்ணும் இடையராமல் அன்போடு நினைந்து வழிபடுங்கள். உளது இதனால் வரும் முத்தி இன்பமே நிலையான செல்வம். ஐயம் இலது அவரை அன்போடு வழிபட்டால் அந்த முத்தி இன்பத்தை விரைவில் அடைதற்கு சந்தேகம் இல்லை.
கடவுளினுடைய பெருமைகளை எல்லாம் 9 குறளிலே சொன்னார். அவர் எப்படி கலந்து நிற்கிறார், சக்தி கலப்புள்ளவர், பஞ்சகிருத்தியம் செய்பவர், பஞ்சகிருத்தியம் செய்கிற பொழுதும் அவர் பெருமையானவர், நுண்மையானவர், பஞ்சகிருத்தியம் செய்கிற பொழுதும் எளிமையானவர், பேரருளுடையவர் என்ற செய்திகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தவர். 10வது குறளிலே நாம் அவரை அடைய முடியும் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். அது ரொம்ப அவசியம் என்று அவர் நினைத்திருக்கிறார். நாமும் நினைக்க வேண்டியதுதான். ஏனென்றால் கடவுளுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்லிக்கொண்டு போக போக கடவுள் பற்றிய ஒரு மனவிரிவு தான் நமக்கு உண்டாகும். இப்படிப்பட்டவரா, இவரை நாம் அணுக முடியுமா, நாம் ரொம்ப தூரத்தில் அல்லவா இருக்கிறோம், நமக்கு முத்தி இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்பது பற்றி எங்கள் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு. அப்படி நினைக்க தேவையில்லை என்பதை சொல்லி யாரும் இறைவனை அடையலாம் என்பதை சொல்வது மன்னுபவன் தீர்க்கும் மருந்து என்று அதை இறைவனுக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். மருந்து என்றால் மருந்தாய் நிற்பவன் என்று பொருள். மன்னுபவம் என்றால் பிறவி துன்பத்திலே இருந்து நீக்குவதற்கு மருந்து. நம்முடைய இறைவனுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். பல ரூபங்களும் பல பெயர்களும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சைவர்களுக்கு இந்துக்களுக்கு இருக்கிறபடியால் பெயர்கள் பல அர்த்தங்களோடு பெயர்கள் இடப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்று மகா வைத்தியநாதன் என்பது நம் சிவனுக்குரிய பெயர். இப்போதெல்லாம் நாங்கள் டாக்டர்களை பற்றி இவர் டாக்டர் அவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா. இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு டாக்டர் இவர் என்பது பொருள். இவையெல்லாம் மனதிலே பதிந்தால் நம்பிக்கையோடு வழிபடலாம். மகா வைத்தியநாதன் என்றால் நம்முடைய வைத்தியர்கள் எல்லாம் உடல் நோயைத்தான் தீர் நீக்குவார்கள். அவ்வளவுதான் அவர்களாலே முடியும். அதுவே பல நேரத்திலே நீக்குவதும் நீக்காததும், நீக்காமல் நீக்குவதும், நீக்கி நீக்காமல் விடுவதும் என்று பல வித்தைகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களாலே உயிர்க்கு வரக்கூடிய நோயை நீக்க முடியாது. உடல் நோயை நீக்கலாமே தவிர உயிர்க்கு வரக்கூடிய நோயை அதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. கடவுள் ஒரு பெரியவனாக இருந்து நமக்கு ஒரு ஆச்சரியம் தருகிறான். என்னவென்றால் எந்த வைத்தியனும் அணுக முடியாததாகிய ஒரு வைத்தியத்தை செய்து நம்முடைய பிறவி நோயை நீக்குகிறான். நான் சொல்லுகிறது உண்டு, இந்த உடலுக்கு இந்த வரக்கூடிய வருத்தங்களை, அதாவது நமக்கு துன்பம் செய்யக்கூடிய நோய்களை நோய் பிணி என்று 2 சொற்களாலே சொல்வார்கள். நோய் என்பது உடம்பை பொறுத்தவரையும் அது நோய் என்பது வந்து போவது, பிணி என்பது வந்தால் போகாதது, பிணித்திருப்பது என்று இந்த நோய்களுக்கு பெயர் இருக்கிறது என்று படித்திருக்கிறோம். உண்மையான பிணி என்னவென்று கேட்டால் பிறவி பிணி தான். அது நம்மை விட்டு போகாத ஒரு வைத்தியம். அதை செய்யக்கூடிய வைத்தியராக இருக்கிறபடியால் இறைவனுக்கு மகா வைத்தியநாதன் என்று பெயர். அதையே செய்வான் என்கிற பொழுதும் மற்ற எதையும் செய்வான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அடிப்படையிலே இந்த குரலிலே அந்த நம்பிக்கையை ஊட்டுகிறான். முத்தி தரக்கூடியவன் அவன் எப்படி முத்தி தருவான் என்றால் உணர்வாய் நின்று முத்தி தருவான். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை நினைக்க வேண்டியதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அவன் நம் உணர்வில் கலந்து விடுவான். நினைக்க வேண்டியதென்றால் ஐம்புலனும் அடங்கி நினைக்க வேண்டும். நினைத்தால் அவன் உணர்வாக நமக்குள்ளே கலந்து இந்த மண்ணுபவன் தீர்க்கின்ற மருந்தாக நின்று எம்மை காப்பான் என்கிற செய்தி தான் இந்த குரல் சொல்லுகிற செய்தி. பதவுரையை மீண்டும் ஒரு தரம் படிப்போம், வரிவரியாக படிப்போம்.
பதவுரை: உணர்வாய் ஞானமாய் நின்று.
உணர்வாய் என்பது, அதை கவனித்துக் கொள்ளுங்கள், ஐயா ஐயா அவர்கள் எப்படி எடுக்கிறாரோ தெரியவில்லை. உணர்வாய் என்பது உணர்வாய் என்கின்ற ஓர்டர் அல்ல, உங்களுக்கு தெரியுது. உத்தரவு, நான் சொல்வதை நீ உணர்வாய் என்று பொருள் கொள்ளக்கூடாது. உணர்வாய் என்றால் இறைவன் உணர்வு ரூபமாக நின்று என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். உணர்வாய் என்பதற்கு அப்படித்தான் சைவ பெரியார் பொருள் கொள்கிறார். நீங்கள் படித்து பாருங்கள். உணர்வாய் என்றால் அதற்கு என்ன எழுதுகிறார்?
ஞானமாய் நின்று. மண்ணுபவம் அனாதியான பிறவிக்கு காரணமாகிய ஆணவம் என்னும் வியாதியை.
பிறவி வியாதியைத்தான் சொல்லுகிறார். பிறவிக்கு காரணம் ஆணவம், ஆகவே ஆணவமாகிய வியாதியை என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். மண்ணுபவம் என்பதை மண்ணு பூமியிலே தொடர்ந்து பிறப்பதாகிய அந்த பிறவிக்கு காரணமாயிருக்கக்கூடிய ஆணவத்தை என்று உட்சென்று பொருள் எடுக்கிறார்.
தீர்க்கும் மருந்து, அதாவது திருவருள் என்னும் மருந்தை ஊட்டி தீர்க்கும் வைத்தியநாதராகிய சிவபெருமானை.
ஓ, அவரும் ஒரு மருந்து கொடுத்து தான் நம்மை காப்பாற்றுகிறாராம். இறைவன் ஏதோ இந்த சூமந்திரகாளி என்பது போல கையை காட்டி மாட்ட மாட்டாராம். ஒரு மருந்து தருகிறாராம். அந்த மருந்துக்கு பெயர் திருவருள் என்கின்ற மருந்து. அந்த மருந்தை ஊட்டி,
திருவருள் என்னும் மருந்தை ஊட்டி தீர்க்கும் வைத்தியநாதராகிய சிவபெருமானை.
எதை தீர்க்கும் என்று கேட்டால் உடனே பொருள் சொல்ல வர வேண்டும். மண்ணுபவம் தீர்க்கும்.
ஓவாது உண்ணும், இடையராமல் அன்போடு நினைந்து வழிபடுங்கள்.
உண்ணுதல் என்றுதான் இதற்கு இருக்கிறது. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உண்ணுதல் என்பது வேறு, உண்ணுதல் என்பது வேறு. உண்ணுதல் என்றால் சாப்பிடுவது, உண்ணுதல் என்றால் நினைப்பது. இப்போ இந்த அச்சர பிரயோகங்களுடைய முக்கியத்துவம் போக போக நமக்கு அதிகமாக விளங்கும் என்று நினைக்கிறேன். இதை நாங்கள் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்றால் இரண்டு சுழி என்னென்னா போட்டிருக்கிறார்கள். உண்ணுதல் என்றால் நினைத்தல். ஓ, மண்ணுபவன் தீர்க்கு மருந்து ஐயம் இல்லாமல் இருக்கிறது, அதை நினை. உங்களும் தான் செய்தி நினை. உண்ணுதல் என்றால் நினைத்தல் என்ற ஒரு வார்த்தையை ரொம்ப சுலபமாக அப்ப நான் இப்போ நினைச்சுட்டேன், எனக்கு உடனே அந்த மருந்து கிடைக்குமா என்றால் அந்த நினைத்தல் நாம் நினைப்பது போல வினாடியிலே வந்து போகிற நினைப்பில்லை. அதைத்தான் அவர் விளக்கம் செய்கிறார். அந்த பரிய கடைசி வரி படியுங்கள்.
ஓவாது உண்ணும், இடையராமல் அன்போடு நினைந்து வழிபடுங்கள்.
மூன்று நிபந்தனை, அதாவது இடையராது வழிபட வேண்டும், அன்போடு வழிபட வேண்டும், வழிபட வேண்டும். இந்த மூன்றும் செய்ய வேண்டும். அதைத்தான் ஓவாது உண்ணு என்கிறார். ஓவாது உண்ணு என்றால் தொடர்ந்து நினைக்க வேண்டும். நான் இதை பலதரமாக சொல்லிவிட்டேன். தொடர்ந்து நினைத்தல், இந்த உலகியல் வாழ்க்கையிலே இறைவனை தொடர்ந்து நினைத்தல் சாத்தியமா என்றால் சாத்தியம். கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு அதை பழக்கப்படுத்தினீர்கள் என்றால் பிறகு உங்கள் புத்தியே தனக்குள்ளே அதை அவரை நினைக்கிற வேலையை புத்தியே பார்த்து கொள்ளும். நம்முடைய உறுப்புகள் நினைக்காமலே புத்தியினுடைய ஓர்டரிலேயே சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் எல்லோரும் ராவிலே இரவிலே தூங்குகிறோம். தூங்குகிற பொழுது எல்லா உறுப்பும் ஓய்வு பெறுகிறது. ஆனால் இருதயம் அடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும், கிட்னி வேலை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதுவும் தூங்கியாகிவிட்டால் பிறகு தூக்கம் ஒரே தூக்கமாக போய்விடும். ஆகவே புத்தி தனக்கான சில வேலைகளை நினைத்து விட்டால் அதை செய்விக்கும், உறுப்புகளை கொண்டு செய்விக்கும். நம்முடைய வேலை புத்தி வரைக்கும் ஏற்றி விட்டோமானால் சரி, அதற்கு தெரியும் அதை எந்த உறுப்பை வைத்து எப்படி செய்வது என்று. ஆகவே இறைவனை நல்ல ஆழமாக வழிபட பழகிவிட்டோமானால் பிறகு அந்த வழிபாடு நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பண்ண வேண்டும். எனக்கு பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் சொன்னதை நான் முன்பு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். இறைநாமத்தை சொல்வதற்கு அல்லது பஞ்சாக்கிரத்தை சொல்வதற்கு இடம் பார்க்காதே, நேரம் பார்க்காதே, தூய்மை பார்க்காதே, எங்கெங்கு சொல்ல முடியுமோ சொல்லிக்கொண்டிரு என்றார். நீங்கள் ஒரு இடத்துக்கு பஸ்ஸிலே போகிறீர்கள், சும்மா தான் அந்த நேரம் இருப்பீர்கள். அந்த நேரத்தை மனதுக்குள்ளே நம் சிவாயம் சொல்லி பழகுவது அப்படி. அது மாதிரி அவர் எனக்கு சொன்னதை சொல்லியிருப்பேன் முந்தி என்று நினைக்கிறேன். டாய்லெட்ல இருக்கிற பொழுது கூட சும்மா இருக்கிற நேரம் என்றால் நீ நமசிவாயம் சொல்லு என்ற. எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது, அவருடைய அந்த ஞான வளர்ச்சியான இதை. என்றால் மற்றவர்கள் சரியை கிரியில் நிற்கிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குளிக்க வேண்டும், துப்புரவா இருக்க வேண்டும், அதெல்லாம் துப்புரவாக்கி கற்புறம் கொடுத்தி தான் சொல்ல வேணும். அப்படி அல்ல, எந்த நேரமும் சொல்லிக்கொண்டிரு. சொன்னால் அதற்கு பிறகு உனக்குள்ளே அந்த மந்திரம் தானாக ஓடத் தொடங்கிவிடும் என்று அவர்கள் அதை விளக்கம் பண்ணினார்கள். நான் அது அனுபவத்திலேயும் உணர்ந்திருக்கிறேன் உண்மை. எதையாவது ஒன்றை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தால் அது பிறகு உங்களுக்குள் பதிவாகிவிடும். அண்மையிலே ஒரு செய்தியை படித்தேன். இந்த அண்மை இப்பொழுது இந்த இணையங்களிலே இந்த படங்கள் பார்க்கிறவர்கள் அவரவர் வயதுக்கேற்ற படங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அதிலே ஒருவர் சொல்லியிருக்கிறார், ஏதாவது ஒன்றை 8 மணித்தியாலத்துக்கு மேல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தால் அது சொன்னது ஒரு செக்ஸ் டாக்டர். அவர் சொல்லுகிறார், குறிப்பிட்ட வயதிலே ஒரு நிலையை பார்த்து விட்டு போவது என்பதிலே பெரிய தவறு இல்லை, ஆனால் 8 மணித்தியாலத்துக்கு மேலே அத்தகைய ஏதாவது ஒரு படத்தை தொடர்ந்து பார்த்தால் பிறகு புத்தியை விட்டு அது போகாதான். நீங்கள் அதை நிறுத்திய பிறகும் புத்தியிலே அது ஓடிக்கொண்டிருக்குமா? என்னுடைய ஆசிரியர் வித்தகரையா சொல்லுவார், அது திருக்குறள்லே மருந்து படிக்கிற பொழுதுதான் அவர் சொல்லித்தந்தார். உங்களுக்கு சைக்கிள் தெரியும், சைக்கிள்லே சைக்கிளை ஸ்டாண்டிலே தூக்கி விட்டுட்டு சின்ன பிள்ளைகள் இந்த சில்லை சுத்துவார்கள், சைக்கிளுடைய டயரை சுத்துவார்கள் அந்த கையாலே. ஸ்டாண்டிலே விட்டால் அதை சுத்தும், நல்ல வேகமாக சுத்தும். சுத்தி விட்டு பிறகு கையை எடுத்து விட்டால் உடனே நிற்காது, பிறகு அது ரொம்ப நேரம் சுத்தித்தான் நிற்கும். நாம் முதல்ல நாம் சுத்த பண்ணுகிறோம், பிறகு அது தன்பாட்டிலே சுத்த பண்ணி கொள்ளும். அதுபோல மனதிலே தீமையும் அப்படித்தான், நன்மையும் அப்படித்தான். தொடர்ந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இறைவன் நாமத்தை சொல்வதை ஒரு வழக்கமாகி கொஞ்ச நாளைக்கு பழகிவிட்டால் பிறகு நீங்கள் சொல்ல தேவையில்லை, அது சொல்லிக்கொள்ளும். அதைத்தான் நாவுக்கரசர் சொன்னார், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சி வாயவே. எல்லா பெரியவர்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு அதை பயிற்சி பண்ண வேண்டியது. அதுதான் ஓவாது உண்ணு என்றார், இடைவிடாது உண்ண வேண்டும். அதிலே இன்னொரு நிபந்தனையும் வைக்கிறார் உரையாசிரியர், அன்போடு என்று உரையை வைக்கிறார். ஏனென்றால் சில பேர் அதை ஏதோ ஒரு வேலையா செய்து விட்டு போவான். நான் சார் சில பேர் சொல்ல நான் கேளுக்க இந்த அது நான் அதையாவது கண்டல் பண்ணுகிறேன் என்று நினைக்கக்கூடாது. இந்த சிவபூசை பண்ணுகிறதை, இந்த தீர்ச்சை பெற்று சிவபூசை பண்ணுகிற சில பேர் இதை ஒரு வேலையாக செய்வார்கள், அதை பெருமையாக சொல்வார்கள். எனக்கு ஒரு 2.5 hours தேவை சார் சிவபூசை பண்ணேன். இது ஒரு பெருமையாய் சொல்லிக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு சொல்வதற்காகவே பூசை பண்ணுவார்கள், ஆனால் ஒழுங்காக பண்ணுவார்கள். அதற்குள்ளே அன்பு கலப்பு இருக்காது. சிவனை பூசை பண்ணுகிற பொழுது எப்படி பூசை பண்ண வேணும் என்றால் அது அவரவர் நிலையை பொறுத்தது. 4 வகையாக நம் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அடிமையாக கும்பிடலாம், தப்பில்லை. அடிமையாக கும்பிட பொழுதும் அன்போடு கும்பிட வேணும். நல்ல வேலைக்காரனுக்கு அடையாளம் எஜமான் மேல் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு வேலைக்காரன் கிடைத்தால் அந்த எஜமானன் புண்ணியவான். அதனாலே தான் வேலைக்காரனுக்கு பாரதியார் ஒரு கவிதை பாடினார், நல்ல வேலைக்காரனுக்கான அடையாளங்க பாடினார். நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். ஒரு வேலைக்காரனாகவும் கடவுளை நினைக்க முடியும் என் பாரதியார் நான் நினைக்கிறேன். எங்களோடு வாழ்ந்த இன்னொரு அடியார், சிவனடியார், அவரை படித்தாலே போதும் நாம் முத்தி அடைய முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவ்வளவு எளிமையாக, அவ்வளவு உணர்வு பூர்வமாக கடவுளை நிஜமாக தரிசி தத்துவார்த்தமாக தரிசித்தவர். அதனாலே தான் கடவுளை அவர் வேலைக்காரனாகவும் பார்த்தார். அப்படி கும்பிடுகிற ஒரு முறையை சொல்கிறார்கள், அதை தாச மார்க்கம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். தாச மார்க்கம் என்றால் அடிமையாக தொழுவது. அடிமையாக சொல்வது என்றால் அது அது அந்த அடிமைக்குள்ளே அது நாங்கள் உடனே அந்த அடிமை என்ற உடனே என்ன நினைப்போம் என்றால் இந்த சால்வையை இடுப்பிலே கட்டுவது, கூனி கொண்டு குனிந்து கொண்டு நிற்பது, அது நமக்கு புறத்திலே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒன்றே தவிர உண்மையான வேலைக்காரன் என்னவென்றால் எஜமான் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும், அவன் தான் வேலைக்காரன். ஆளை கண்டோன்னு எலும்பு நின்று சலுட் அடிக்கிறது அந்த வேலை அல்ல. எஜமானை கண்டவன் எழும்பாவிட்டாலும் எஜமான் எழும்ப வேணும் என்று நினைத்தால் போதும். எஜமான் எழும்ப வேணும் என்று நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரியும் என்று நினைக்கிறேன். அவர் உயர வேணும் என்று ஒரு வேலைக்காரன் நினைக்கவர் இப்படி கும்பிடலாம்.